அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் 32 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். காற்றை தம் மானையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
முதல் வாசகம் அரசர்கள் ஆகமம் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 17 வசனங்கள் 10-16 முடிய. எலியா புறப்பட்டு சாரியாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன, இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டுக் கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 146.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 24 முதல் 28 முடிய. அதனால்தான் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகுக்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகின் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒருமுறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பும் அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 38 முதல் 44 முடிய. இயேசு கற்பித்துக் கொண்டிருந்தபோது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக விருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்திற்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, நமது வாழ்வை இறைவனது கையில் முழுமையாக கையளித்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எருசலேம் ஆலயம் பல அடுக்குகளை கொண்ட ஆலயம். வெளிப்புறமாக இருந்த பகுதி புறவினத்தார்களுக்கான பகுதி. அதை தாண்டி சென்றால் இருப்பது பெண்களுக்கான பகுதி. இப்பகுதியில் யூத பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அதை தாண்டி சென்றால் இருப்பது யூத ஆண்களுக்கான பகுதி. அடுத்திருப்பது குருக்களுக்கான பகுதி. இறுதியாக இருந்தது தூயகம். வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் இந்த தூயகத்திற்குள் தலைமை குரு சென்று பலி செலுத்திவிட்டு வருவார். பெண்களுக்கான பகுதியில் காணிக்கைகள் போடுவதற்காக மொத்தம் 13 உண்டியல்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு உண்டியலிலும் போடப்படும் காணிக்கையானது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செலவிடப்பட்டது. மேலும் பார்வையாளராக வருபவர்கள் தங்களுடைய காணிக்கைகளை நேரடியாக உண்டியலில் போடுவதில்லை. அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் தன்னுடைய காணிக்கையை கொடுத்து தான் அக்காணிக்கையை தருவதற்கான நோக்கம் என்ன என்பதை எடுத்துரைப்பார். அந்த நோக்கத்திற்கேற்ப அவர் கொடுத்த காணிக்கையை அதற்குரிய உண்டியலில் குரு போடுவார். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கும் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையானது 13 உண்டியலில் போடப்பட்டது என்பது விவிலிய அறிஞர்களின் கருத்து. மேலும் சில விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி அந்த பெண் இட்ட காணிக்கையானது அவள் 2 நாட்கள் உழைத்து பெற்ற சம்பளமாகும். இயேசு இந்த கைம்பெண்ணின் காணிக்கையை பாராட்டியதற்கு காரணம் அவளின் தற்கையளிப்பு. தன் பிழைப்புக்கன்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், நாளைய தினத்திற்கு உணவு இல்லையே என்பதை பற்றி கூட கவலைப்படாமல், எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொள்வார், தான் இறைவனுக்கு சொந்தமானவள் என்ற மனநிலையில் காணிக்கை கொடுத்ததை இயேசு பாராட்டுகிறார். அவள் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்தது தன்னையே கொடுத்ததற்கு சமம் என்பதே இயேசு சுட்டிக்காட்டும் பாடம். பொதுவாக விவிலியத்தை பார்க்கும்பொழுது கைம்பெண்கள் ஆதரவற்ற தன்மையின் ஒட்டுமொத்த வடிவமாக திகழ்ந்தனர். மற்றவர்களால் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளானார்கள். எளிதில் ஏமாற்றப்பட்டனர், இழித்துரைக்கப்பட்டனர். மறைநூல் அறிஞர்கள் கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொண்டதாக இயேசு அவர்களை சாடுவதை நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். சமுதாயத்தில் மதிப்பு பெற்றிருந்த மறைநூல் அறிஞர்களே கைம்பெண்களை இப்படி நடத்தினார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களை எவ்வளவு மோசமாக நடத்தியிருக்கக்கூடும் என்பது வெள்ளிடை மலை. இப்படிப்பட்ட மோசமான சூழலில் அகப்பட்ட பெண்ணின் தற்கையளிப்புதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஏழை கைம்பெண்ணின் இடத்தில் தன்னையே முழுமையாக கடவுளின் கரத்தில் ஒப்படைத்த நம் அன்னை கன்னிமரியாளை வைத்தும் சிந்திக்கலாம் இங்கு. அப்பெண்ணைப் போலவே மரியாவும் ஒரு ஏழையாக வாழ்ந்தவர். கணவன் யோசேப்பை விரைவாகவே இழந்துவிட்டதன் காரணமாக ஒரு கைம்பெண்ணாக வாழ்ந்தவர். இவ்வாறு ஏழை கைம்பெண்ணாக வாழ்ந்த அவர் தன்னிடமிருந்த விலை மதிப்பற்ற 2 காசுகளை கடவுளுக்கு காணிக்கையாக்கினார். மரியா தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்த அந்த இரண்டு காசுகள் எவை தெரியுமா? ஒன்று அவளது கன்னிமை, மற்றொன்று தாய்மை. முதலாவதாக கன்னிமை என்பது எந்த ஒரு பெண்ணுக்கும் முக்கியமானது. பெண்களை பொறுத்தளவில் கன்னிமை என்பது உயிருக்கு சமம். இந்த கன்னிமையை இறைவன் தனக்கென்று கேட்டபோது, அதாவது கணவனை அறியாமலேயே கன்னியாகிய அவள் கருத்தாங்க வேண்டுமென்று கேட்டபோது அதை முழுமனத்தோடு இறைவனுக்கு அளித்தார். இரண்டாவதாக தனது தாய்மையையும் அந்த தாய்மையின் விளைவாக கிடைத்த ஒரே மகனையும் இறையரசு பணிக்கென்று கடவுள் கேட்டபோது மனமுவந்து தந்தார். எனக்கிருப்பது ஒரே மகன், நாளைய தினத்தில் அவன்தான் என்னை காப்பாற்ற வேண்டும், எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. மாறாக தன்னுடைய நாளைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் அந்த இரண்டாவது காசையும் இறைவனுக்கு முழுமையாக கொடுத்தார். இன்று நம்மையே எந்த அளவிற்கு முழுமையாக இறைவனது கையில் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம் என்ற கேள்வியை நற்செய்தியில் வாசித்த கைம்பெண், இயேசு, மரியா ஆகியோர் நம் முன் வைக்கின்றனர். இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு எவையெல்லாம் தேவை இல்லையோ, அதாவது துன்பங்கள், வேதனைகள், பிரச்சினைகள் ஆகியவற்றை கடவுளிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த வாழ்வை இறைவனிடம் கையளித்து அவரது இறை விருப்பத்திற்கேற்ப அதை அமைத்துக் கொள்ள மறுக்கின்றோம். கிராமத்தவர் ஒருவர் நகரத்திற்கு சென்று சுவர் கடிகாரம் ஒன்று வாங்கினார். அதை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்த அவர் கடிகாரத்தின் முட்கள் இரண்டும் ஓடாமல் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியுற்றார். மறுநாள் கோபத்துடன் கடிகார கடைக்கு சென்று கடிகாரம் ஓடாததை எடுத்துரைத்தார். எங்கே கடிகாரத்தை காண்பியுங்கள் என்று கடைக்காரர் கேட்டபோது, கடிகாரம் நல்லாத்தான் இருக்குது, இந்த இரண்டு முட்களும் தான் ஓடாமல் ஒரே இடத்தில் நிற்கின்றன, இதை சரி பண்ணி கொடு போதும் என்றார். ஒட்டுமொத்த வாழ்வை இறைவன் கையில் கொடுக்காமல் வாழ்வின் ஒரு அங்கமான துன்பங்களையும் வேதனைகளையும் மட்டும் இறைவனிடம் கொடுக்க முயற்சிக்கின்றோமே, இதுவும் அந்த கிராமத்தவரின் முட்டாள்தனத்தை போன்றதன்றோ? கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ மனத்தை கேட்டார். கடவுளிடம் பொன்னை கொடுத்தேன், அவரோ என்னை கேட்டார். கடவுளிடம் உள்ளதை கொடுத்தேன், அவரோ உள்ளத்தை கேட்டார். கடவுளிடம் என்னையே கொடுத்தேன், அவரோ தன்னையே தந்தார்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். விழிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், யாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உமை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக் கொள்வீராக. இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உமை வேண்டுகிறோம் இறைவா. எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உமை வேண்டுகிறோம். ஆமேன்.
Thank you.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.